நமஸ்காரம். வதரி வணங்குதுமே என்னும் இந்த யாத்திரையில் முதல் நாள் ஹரித்வாரத்தில் ஹரிகி பைடியில் ஹாரத்தி தரிசித்துக் கொண்டோம், கங்கா ஹாரத்தி. இரண்டாம் நாள் காலை தேவப்பிரயாகை தரிசித்தோம். மூன்றாம் நாள் காலை திரிப்பிரிதி ஜோஷிமட் சேவித்துக் கொண்டோம். மூன்றாம் நாள் மாலை 7 மணி அளவில் பத்ரிகாசிரமத்தை அடைந்துவிட்டோம். மூன்றாம் நாள், நான்காம் நாள், ஐந்தாம் நாள், ஆறாம் நாள், 4 நாட்கள் இரவும் பத்ரிகாசிரமத்திலேயே தங்கினோம். 7ஆம் நாள் காலை பத்ரிவிசால் எம்பெருமானை தரிசித்தோம். அவரிடத்தில் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு காலை உணவறிந்துவிட்டு கிளம்பினோம். சுமார் 10:30 மணிக்கு கிளம்பினோம். ஏற்கனவே உங்களிடம் கூறியிருந்தபடிக்கு பத்ரிகாசிரமத்தில் தரிசிக்க வேண்டிய இடங்கள், கோயில்கள், முதல் அலகநந்தா நதி, தப்தகுண்டத்தில் நீராடுதல், பிரம்மகபாலம் பிண்டப்பிரதானம் செய்தல், பஞ்சசிலா, நாரதசிலா, மார்க்கண்டேயசிலா, கருடசிலா, வராகசிலா, நரசிம்மசிலா, இந்த 5ஐ தரிசித்தல், அப்புறம் மூர்த்தி மாதா மந்திர், நரநாராயண பெருமாளின் தாயாருக்கு இருக்கிற அழகான சிறு கோயில், சுமார் 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டும், அப்புறம் ஊர்வசி பர்வத்தம், நீலகண்ட பர்வத்தம், நரன்மலை, நாராயணன் மலை, மேலே மானா கிராமத்துக்கு சென்றால் பீம்புல், கேசவப்பிரயாகை, சத்தோபந்த் அதாவது சொர்க்காரோகிணி, வியாச குகை ஆகியவை அங்கு தரிசிக்க வேண்டியவை. பத்ரிவிசால் எம்பெருமானை சேவித்துக் கொண்டு அங்கிருந்து இறங்கத் தொடங்கினோம். மீண்டும் ஹனுமான் சட்டி, இவ்விடத்தில் இருந்து கொண்டுதான் ஆஞ்சநேய சுவாமி இந்த கந்தமாதன பர்வதத்தையே காப்பாற்றி வருகிறார். சிகப்பு வர்ணத்தில் சிந்தூரத்தோடு காட்சியளிக்கிறார். போகும்போதும் வரும்போதும் அனைவரும் அவரை வணங்கிவிட்டே செல்கிறார்கள். அங்கிருந்து பாண்டுகேஸ்வர், பாண்டுகேஸ்வரத்துக்கும் ஹனுமான் சட்டிக்கும் நடுவிலேதான் லாம்பகட் என்னும் இடம் உள்ளது. அங்குதான் மண் சரிவு அதிகமாக நடக்கும் இடம். இது கீழேயும் ருத்ரப்பிரயாகைக்கும் ஜோஷிமட்டுக்கும் நடுவிலேயும் ஒரு இடம் உள்ளது. வழிநடுக இதைப்போல் இருக்கும் இடங்களிலெல்லாம் பாறைகளை வைத்து அடுக்கி அதற்கு மொத்தமாக இரும்பு கம்பியை பெல்ட் போல போட்டு மீண்டும் அந்த இடத்துல சரியாதபடி பார்க்கிறார்கள், செய்து வருகிறார்கள். ஆனால் ஹிமாச்சலத்தின் பெருமை, அதனுடைய அளவு, அதை பார்க்கும்போது நாம் செய்வதெல்லாம் மிகச்சிறியதாக கண்ணில் படுகிறது. ஹிமாச்சலமோ கங்கையோ ஒரு முறை தும்மிலாலோ இருமினாலோ கூட நம்மால் தாங்க முடியாது. அவ்வளவு செழிப்பான இயற்கை, வலிமையானது. அந்த லாம்பகட் தாண்டுவதைத்தான் எல்லாரும் முக்கியமாக கருதுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் ஒரு பக்கம் கிடுகிடு பள்ளத்தாக்கு அலகநந்தா, இன்னொரு பக்கம் மலை. இதில் ஆச்சரியம், வண்டி ஓட்டுநர்கள் எல்லாம் அவ்வளவு விழிப்புணர்வோடு ஓட்டுகிறார்கள். சரியாக ஒரு இன்ச்சு கூட பெசகாமல் 2 பஸ்ஸுகள் தான் அந்த பாதையில் போக முடியும்னால் அது எப்படியோ எதிரும் புதிரும் வந்தாலும் அதே பாதையில் 2 பஸ்ஸுகள் செல்கின்றன. அவ்வளவு துளி துளியாக பார்த்து ஓட்டுகிறார்கள். சில சமயத்தில் பின் சக்கரம் நாலாவது சக்கரம் பாதைக்கு வெளியில் கூட இருக்கும் போல தோற்றமளிக்கிறது. எந்த ஓட்டுநரும் முடிந்தவரை இடது பக்கம் சற்று கங்கை பக்கமாவது ஒதுங்கி போகிறார்களே தவிர மலைப்பக்கம் கிட்டக்க போய்விடுவதே இல்லை. ஏனெனில் சிறிது மோதிவிட்டாலும் பல பலவென்று கொட்டக்கூடிய மலை. அதனால் அந்த விஷயத்தில் வெகு ஜாகிரதையாக உள்ளார்கள். பாண்டுகேஸ்வரத்துக்கு வந்தோம். அங்கே யோக தியான பத்ரி. இந்த இடத்துக்குத்தான் தீபாவளி முடிந்து 6 மாத காலத்துக்கு மூர்த்திகள் பத்ரிகாசிரமத்திலிருந்து கீழே வருகிறார்கள். மொத்தம் 7 மூர்த்திகள் உள்ளே உள்ளனர். அதில் பத்ரி விசால் பெருமாள் மூலவர், நரநாராயணர்கள் மூலவர்கள். இவர்கள் மூவரும் நகர முடியாது. இவர்களை ஆராதிப்பதற்காக நாரதர் அங்கே இருந்து விடுகிறார். ஆக மொத்தத்தில் 4 பேர் அங்கே இருக்கிறார்கள். பாக்கி 3 பேர் உத்தவர், குபேரன், கருடன். அதிலே கருடன் ஜோஷி மட்டுக்கு செல்கிறார். உத்தவரும் குபேரரும் யோக தியான பத்ரிக்கு வருகிறார்கள். அங்கிருக்கும் சன்னிதானத்திலேயே தங்குகிறார்கள். அதிலும் உத்தவர் அந்த கோயிலில் உள்ளார். குபேரர் அவருக்கென்று அதே ஊரில் சற்று தள்ளி ஒரு கோயில் உள்ளது, அங்கிருக்கிறார். இவ்விடத்தில் பீமசேனன் ஒரே நாள் ராத்திரியில் இந்த கோயிலை கட்டியுள்ளார். பத்ரி விசால் பெருமாள் வந்து தங்க வேணும் என்பதற்காகவே கட்டியிருக்கிறார். பாண்டவர்களால் கட்டப்பட்டபடியால் பாண்டுகேஸ்வர். இவ்விடத்தில் அடியன் 2009-10 வந்திருந்த போது ஒரு ராமானுஜர் சன்னதி, ரங்கநாத பெருமாள் ஆகியவர்களை தரிசித்தேன். ஆனால் 2013 வெள்ளத்தில் அந்த கோவில் அடித்துக் கொண்டு போய்விட்டது. அது ஆற்று படுகையிலே இருந்த கோவில். இப்போது அந்த கோயில் அந்த மூர்த்திகளை மலைக்கு மேலே, அதாவது தெருவிலேயே அருகில் பிரதிஷ்டை பண்ண முயற்சி எடுத்து வருகிறார்கள். இதை கேட்கும் உங்கள் எல்லார் உதவியும் அதற்கு தேவை. சேஷதாரா, சேஷாச்சலம் என்றே அந்த இடத்துக்கு பேர். ஆதிசேஷன் அவதாரம் ராமானுஜர் இந்த வழியாகத்தான் அவர் நடந்து போயிருக்கிறார். அங்கு தரிசித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டோம். விருத்த பத்ரி என்னும் இடம் ரொம்ப ஸ்டீப்பா இறங்கி நடந்து போக வேண்டும். எல்லாரும் நடந்தார்கள். ஒரு 300 படிக்கட்டு செல்ல வேண்டும். இங்கோ பள்ளத்தாக்கில் உள்ளது. அங்க பெருமான் நாரதருக்கு வயதான வடிவில் வந்து தரிசனம் கொடுத்தார். அதனாலதான் விருத்த பத்ரி விஷால். அஷ்டமகா சித்தின்னு கேள்விப்படுகிறோம். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசித்வம், வசித்வம். அதிலே அனிமா என்னும் இடம் என்னும் முதல் மகாசித்தி. அதை பகவான் நாரதருக்கு இங்குதான் உபதேசித்திருக்கிறார். அதனால் அந்த ஊரின் பெயரே அனிமட் என்று உள்ளது. அங்க தரிசித்துக் கொண்டு புறப்பட்டு, அது பஞ்சபத்ரியில் ஒரு ஊர், யோக தியான பத்ரி, விருத்த பத்ரி, பவிஷ்ய பத்ரி, ஆதிரி பத்ரி, நரசிங்க பத்ரி, இந்த 5 தவிர பத்ரி விஷால். இரவு பிப்பல் கோட்டையில் வந்து தங்கினோம். அதற்கப்புறம் மறுநாள் புறப்பட்டு நீண்ட பிரயாணம். மாலை பொழுதில் ரிஷிகேசத்தை வந்து அடைந்தோம். அதை அடுத்து கூறுகிறேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.